ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து கோபத்தை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, மேனேஜிங் ஆங்கர். கோபம் வந்து ஒரு இமோஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய உணர்வுகளில் தடுமாறக்கூடிய ஒரு உணர்வு. கோபம் வரும்போது நம்மளுடைய உணர்வுகளுடைய ஃப்ரீக்குவென்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போ கோபப்படுறோம் அப்படின்னா நம்மளுடைய உணர்ச்சிகள் வந்து நம்ம வசமாக இல்லை, அது நம்மளுடைய கண்ட்ரோலை விட்டு போகுது. ஸோ இப்போ உணர்வுகள் ஃபீலிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஃபீலிங்ஸ் வந்து ரெண்டு வகையாக இருக்கு. ஒன்று வந்து நேர்மறையான ஃபீலிங், இன்னொன்று வந்து எதிர்மறையான ஃபீலிங்ஸ். இந்த உணர்வுகள் வந்து இந்த ஒரு பேண்ட்வித் மாதிரி பார்ப்போமே. ஸோ அப்போது நேர்மறையான ஃபீலிங்ஸ் உணர்வுகள் வந்து இந்த சைடு இருக்கு, எதிர்மறையான உணர்வுகள் ஃபீலிங்ஸ் வந்து அந்த பக்கம் இருக்கு. ஸோ நம்மளுடைய முழு நாளில் நம்ம வந்து உணர்வுகள் வந்து இந்த எண்ட்லேருந்து அந்த எண்ட் வரைக்கும் போயிட்டே இருக்கு. ஸோ நம்ம சம்டைம்ஸ் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், இல்லை அப்போது வந்து சில சமயங்களில் நம்ம கோவப்படுறோம், சில சமயங்களில் அமைதியாக இருக்கும், சில சமயங்களில் நம்ம வந்து உணர்ச்சி வசப்படுறோம். ஸோ சில சமயங்கள் அப்செட் ஆகிறோம், சில சமயத்தில் வந்து எல்லாரையும் மன்னிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்போ உணர்வுகள் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த பேண்ட்வித்தில் ஹையர் ஃப்ரீக்குவென்சிலேருந்து லோவர் ஃப்ரீக்குவென்சி வரைக்கும் மாறி மாறி போயிட்டே இருக்கு. இப்போ கோபம்ன்றது ஒரு இமோஷன் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இமோஷன்னா எனர்ஜி இன் மோஷன். ஸோ நம்ம ஆத்மா, நம்ம எல்லாரும் வந்து ஒரு உயிரோட்டம் உள்ள, ஒரு உணர்வுகள் உள்ள மனிதர்கள், ஆத்மாக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ ஆத்மாக்குள்ள எனர்ஜி இருக்கு. ஸோ ஒவ்வொரு எண்ணமும் ஒரு எனர்ஜி. ஸோ அந்த எண்ணங்கள் எப்போ வந்து மொபிலிட்டியில போகுதோ, அதாவது மூமெண்ட்ல இருக்கோ, இல்லை வந்து எனர்ஜி வந்து மாறிக்கிட்டே இருக்கும் போது அதை வந்து இமோஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இமோஷன்றது எப்போ நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு மேல ஒரு எனர்ஜி போகுதோ அப்போ அதை வந்து இமோஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ கோபம்ன்றது நம்ம கட்டுப்பாட்டுக்கு மேல போகக்கூடிய ஒரு எனர்ஜி. இதே குஷி, சந்தோஷம், இல்லை வந்து பொறுமையா இருக்கிறது, இல்லை வந்து அமைதியா இருக்கிறது, இல்லை அன்பா இருக்கிறது, இதுவும் வந்து ஒரு எனர்ஜி தான். ஆனா இதை வந்து நம்ம இமோஷன் சொல்ல மாட்டோம். ஏன்னா அது வந்து ஒரு நல்ல விதமான நேர்மறையான ஒரு ஃபீலிங்ஸ். அதனால நம்மளுக்கு ஆத்மா வந்து ரொம்ப சுகமா இருக்கு. ஆனா இந்த இமோஷன்ஸ் வரும்போது, இந்த உணர்ச்சிகள் வந்து நம்ம கட்டுக்கடகாம போகும்போது அது வந்து நம்ம ஆத்மாவுக்கு துக்கம் கொடுக்குது. அப்பதான் நம்ம இமோஷனல் ஆயிட்டோம், நான் வந்து ரொம்ப இமோஷனல் ஆயிட்டேன் அப்படின்றத நம்ம சொல்றோம். கோபம்ன்றது ஒரு இமோஷன், ஒரு நெகட்டிவ் இமோஷன், நம்ம ஆத்மாக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு இமோஷன். இந்த கோபத்தை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணலாம்? கோபத்தை முழுமையா அழிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு, அது கம்ப்ளீட்லி எலிமினேட்டிங் ஏங்கர், அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் கோபம் ஏன் வருது, அந்த வந்தா நம்ம என்ன பண்ணணும், அந்த வரதை எப்படி குறைக்கலாம், அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ கோபம்ன்றது நம்ம ஒருத்தங்க கோபப்படுறாங்க அப்படின்னா என்ன காரணமா இருக்கும்? மோஸ்ட்லி வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு விதவிதமா காரணங்கள் இருக்கலாம். ஆனா ரொம்ப காமனா நம்ம பாக்குறோம் அப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, இல்ல ஒருத்தங்க வந்து நான் நினைக்கிற மாதிரி இவங்க நடக்க மாட்டுறாங்க, நான் நினைச்சது நடக்கல அப்படின்னா கோபம் வந்து ஈஸியா வருது. அப்ப கோபம்ன்றது கோபத்தோட ரூட் காஸ் என்ன அப்படின்னா, என்னோட கனெக்ஷனா இருக்கு, என்னோட விருப்பம், நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன விரும்புறேன், நான் என்ன கரெக்ட்ன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் ரிலேட்டடா இருக்கும்போது தான் கோபம் வருது. கோபம்ன்றது ஒரு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லலாம், லைஃப்ல நடக்கூடிய விஷயங்கள், இல்ல ஒரு இன்னொரு மனிதனுக்கு முன்னாடி நான் என்னுடைய எதிர்ப்பு நான் தெரிவிக்கிறேன். எனக்கு இது பிடிக்கல, இது செய்யக்கூடாது, ஏன் எப்படி செஞ்ச, இது செஞ்சதால எனக்கு எவ்வளவு கஷ்டமாகுது, இல்ல அவங்களுக்கு என்ன கஷ்டமாகுது அப்படின்றது கோபத்தினுடைய ஒரு எக்ஸ்பிரஷன். நான் வந்து என்ன வெளிப்படுத்துறேன் அந்த எனர்ஜியோட. ஸோ கோபத்துக்கு நிறைய பேர் சொல்லலாம் காரணங்கள், வந்து நல்ல காரணம், அவன் வந்து பொய் சொன்னான் அதனால நான் வந்து அவனை அடிச்சிட்டேன், நான் வந்து திருடிட்டான் அதனால நான் வந்து அவனை வந்து திட்டேன் அப்படின்னு நம்ம காரணங்கள் சொல்லுவாங்க, ஜஸ்டிஃபைட் ஆங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆங்கரு கூட வந்து பாத்தீங்க, அதாவது கோபத்து கூட பாத்தீங்க அப்படின்னா காரணங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம வந்து நிறைய ரீசன்ஸ் கொடுக்கணும் இது அப்படி அப்படின்ட்டு. ஆனா நிஜம் இன்னும் கொஞ்சம் ஆழா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கோபம்ன்றது ஏன் வருது, எங்கிருந்து வருது, எதனால வருது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி ஆன்சர் வரும். இப்ப நீங்க வந்து அமைதியா நீங்க வந்து உட்காந்து யோசிச்சு பாக்குறீங்க அப்படின்னா, நான் ஏன் கோபப்படுறேன், என்னென்ன காரணங்கள், ட்ரிகர்ஸ் ஆஃப் ஆங்கர், எதெல்லாம் என்னை வந்து கோவப்பட வைக்குது அப்படின்றது ஒரு பேப்பர் பின் எடுத்து நீங்க எழுதலாம். ஓகே, இவங்க என்னோட அம்மா இப்படி பண்ணா எனக்கு பிடிக்கல, அவங்க என் பையன் எப்படி சொன்னா, என் வைஃப் என் ஹஸ்பண்ட் எப்படி செஞ்சாங்க, அதெல்லாம் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க எழுதுனீங்கன்னா அதெல்லாம் உங்களோட ட்ரிகர்ஸ் ஓட ஆங்கர், ட்ரிகர்ஸ் ஆஃப் யோ ஆங்கர். ஸோ இன்னைக்கு இதெல்லாம் இப்படி செய்யறதுனால இந்த ஆக்ஷன்ஸ், இந்த இவங்க இப்படி பேசினாங்க இல்ல இப்படி இப்படி வந்து நடந்துகிட்டாங்க, இல்ல அவங்க முகபாவனை இப்படி இருந்துச்சு, லைஃப்ல நான் அந்த வெற்றி அடைன்னு நினைச்சேன் ஆனா இவங்க வந்து தடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரிகர்ஸ்ன்னு சொல்லலாம், அது காரணங்கள். இது நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்படின்னா நமக்கு தெரியும், ஓகே இதெல்லாம் வந்து என்ன வந்து என்னுடைய நிஜமா வந்து என்ன புஷிங் யோ பட்டன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லும். இது வந்து என்ன ரொம்ப வந்து என்ன எடுத்துட்டு போயிட்டு என்னோட எச்சில் நிக்க வைக்குது, அடுத்த செகண்ட் நான் வந்து கண்டிப்பா பெஸ்ட் ஆயிடுவேன், இதுக்கு மேல போச்சுன்னா என்னால தாங்க முடியாது. ஸோ கோவப்படுறவங்களுக்கு நேச்சுரலாவே பார்த்தோம் அப்படின்னா டாலரன்ஸ் லெவல் அது பொறுமையா இருக்கக்கூடிய சக்தியும் பிளஸ் அமைதியா இருக்க சக்தியும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் ஆங்கர் கோவத்தினுடைய மறுபக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபம் இல்லை அப்படின்னா அங்க என்ன இருக்கும்னா கண்டிப்பா அமைதி இருக்கும், பொறுமை இருக்கும், அன்பு இருக்கும். எந்த கோபம் இருக்கோ அந்த இந்த எந்த குணங்களும் இருக்காது, ஏன்னா மனசு ஃபுல்லா வந்து அவங்க செஞ்சதுடைய அந்த கேள்விகள், அந்த உணர்ச்சி வசப்பட்டு, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த அந்த வலி, அதெல்லாம் வந்து அடங்கி இருக்கு அந்த கோபத்துல. ஸோ அப்ப அந்த அந்த காரணம் கோபத்துடைய காரணத்தை நீக்கிட்டோம், அதுக்கு ஒரு நம்ம ஒரு பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த கோவம் மறைஞ்சு போய் உடனே அன்பு வந்துடுது, உடனே வந்துட்டு மன்னிச்சுடுறோம், உடனே வந்துட்டு இப்ப நீங்க வந்து ஒருத்தங்க வந்து இப்படி பண்ணாங்க அப்படின்னு நம்ம கோவப்பட்டிருந்தோம் அப்படின்னா ஏன் அவங்க என்கிட்ட என்கிட்ட பேசவே இல்லை, நான் போன் பண்ணேன் அவங்க எடுக்கவே இல்லை என்ன அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க நிறைய வாட்டி போன் பண்ணி எடுக்கல, அப்ப கோவமா இருப்பீங்க அந்த பர்சனை பார்க்கும்போது. அவங்க பார்த்து சொல்றாங்க, இல்லைங்க சாரி எனக்கு வந்து ஒரு பெரிய மீட்டிங் இருந்துச்சு, அது எங்களோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங், என்னோட அப்ரைசல் மீட்டிங் அது, அதனால எடுக்கல அப்படின்னு உடனே நம்ம கோவம் தெளிஞ்சிருது. ஸோ ஆனா அந்த பர்சனை நாளைக்கு நான் ஆஃபீஸ்ல போய் மீட் பண்ற வரைக்கும் அப்ப அந்த டைம்ல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், திருப்பி திருப்பி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், அவங்க பண்ணாங்க, நான் எத்தனை போன் பண்ணேன், 10 கால் பண்ணேன், ஒரு வாட்டியா சொல்லிருக்கேன்ல, டெக்ஸ்டாவது பண்ணிருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதை நினைச்சு நினைச்சு என்ன பண்ணுது, மனசு வந்து புத்தி என்ன சொல்லுது, ஆமா ஆமா கரெக்ட், நீ நினைக்கிறது கரெக்ட் தான், அவங்க சொல்லிருக்கணும் உனக்கு, சொல்லிருக்கணும் உனக்குன்னு என்ன பண்ணுது, மைண்ட் வந்து மைண்டுக்கு வந்து அதை உணர்ச்சி வசப்பட அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்கு, நம்மளுடைய புத்தி வந்து அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்புறம் என்ன ஆகுது, அடுத்த நாள் போற இருக்கும் அது அப்படியே ஒரு எண்ணம் வந்து 1000 எண்ணமா 10,000 எண்ணமா தாண்டி அந்த இமோஷன் ஆகி நம்ம அந்த பர்சனை பார்க்கும் போது எல்லாமே வந்து வெளில வந்துருது வெளியில. அப்ப நம்ம ஒரு பதில் அந்த பர்சனுக்கு நமக்கு கிடைச்சிடுது, உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சுன்னா உடனே அது போயிடுது. ஆனா அந்த டைம் நம்ம எப்படி காப்பாத்துறோம், காப்பாத்துறது நம்மளே எப்படி நம்ம வந்து இது பண்ணிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம வந்து நம்ம கிட்ட சொல்லிக்கணும், இல்ல இந்த காரணம் தான் மேபி அவங்க வந்து பிஸியா இருக்கலாம், மேபி இதோட ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கா இருக்கலாம், நான் நாளைக்கு என்ன நான் நேரா போய் பாத்துறேனே, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நானே என் மனசுக்கு அந்த பதில சொல்ல முடியுது அப்படின்னா கண்டிப்பா என் மனசு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம கோவத்தினுடைய எப்படி இதுதான் மேனேஜ் பண்ண முடியும். ஒரு விஷயம் வருது, எனக்கு வந்து இது பிடிக்கல, எனக்கு வந்து ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு வரும்போது இது கேள்வி, அந்த கேள்விக்கு நான் ஒரு பதில் கொடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த கோபமோ இல்ல அந்த உணர்ச்சி வசப்படுற ஃபீலிங்கோ இல்ல வந்து பயப்படுறதோ எல்லாமே வந்து குறைஞ்சு போயிடும். அந்த இது கொடுக்காத பதில் கொடுக்காத காரணத்தினால என்ன ஆகுதுன்னா அது வந்து கோபமாகவோ இல்ல வந்து இரிட்டேட் ஆகுறது இல்ல ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது இல்ல வந்து ரேஜ் அது போய் ஒருத்தவங்க தாக்கக்கூடிய அளவுக்கு கூட வந்து நம்ம போயிடுறோம். ஏன்னா நான் செஞ்சது கரெக்ட் அப்படின்றது மனசுல ரொம்ப உறுதியா நின்றுட்டு இருக்கு. புத்தியும் ஆமா ஆமா ஈகோ சொல்லுவாங்க, ஈகோ புத்தியில இருக்க ஈகோ வந்து கரெக்ட் கரெக்ட் நீ சொல்லதான் கரெக்டா, அவங்களுக்கு பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரி செய்யணும், அவங்களை போய் நீ ரிவெஞ்ச் எடுக்கணும், அவங்களுக்கு நீ உன்னோட கிரட்ஜ் நீ வந்து வச்சுட்டு அவங்களை கண்டிப்பா நீ பழி வாங்கணும் அப்படின்றது நம்ம மனசுக்கு வந்து நம்ம புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு விதமான நம்ம ஹேண்டில் பண்றோம். ஸோ இன்னொரு விஷயம் கோபத்துல என்ன அப்படின்னா கோபம் எனக்கு வருது, நம்ம ட்ரிகர்ஸ் எழுதிட்டு உங்க பேசுறதுல நீங்க எழுதியிருப்பீங்க, இந்த இதெல்லாம் ட்ரிகர்ஸ் வருது. ஸோ அதுக்கு முன்ன நம்ம சில பேசிக் நம்மளுடைய நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்ம எப்படி எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்றோம், நம்ம பெர்செப்ஷன் சொல்லுவாங்க, எல்லா விஷயத்தையும் எப்படி நான் பாக்குறேன், எப்படி நான் உள் வாங்கிக்கிறேன், எப்படி நான் அதை வந்து ட்ரீட் பண்றேன், எப்படி நான் யோசிச்சு மேனிப்புலேட் பண்றேன், இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ நம்ம எல்லாரும் வந்து ஒரே மாதிரி யோசிப்போம், இல்லை ஒரே மாதிரி விஷயங்களை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம், நான் வந்து என்னுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு, என்னுடைய ஹேண்ட்லிங் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்கு, நான் எவ்வளவு தூரம் ஒரு விஷயத்த வந்து உள்ள எடுத்துட்டு போயிட்டு எப்படி நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ பேசிக்கா கோவப்படுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து அதாவது அவங்களோட பிலீஃப் சிஸ்டம், ஜென்ரலா நம்ம எல்லாரோட பிலீஃப் சிஸ்டம்ஸும் கோவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லா இது ஒருத்தவங்க வந்து என்னாடி அவங்க மரியாதை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா நானும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். ஸோ அவங்க வந்து என்ன ஏன் எதுன்னு தெரியாம திட்டாங்க அப்படின்னா நானும் பதிலுக்கு சண்டை போடுவேன். என்ன ஆகுங்கன்னா, அவங்க வந்துட்டு என்ன வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொருத்தவங்களுக்கு மட்டும் அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா நானும் அவங்க கிட்ட வந்து அப்படிதான் நடந்துப்பேன். இதெல்லாம் வந்து பிலீஃப் சிஸ்டம், இதெல்லாம் நம்ம வந்து சின்ன வயசுல நம்ம கத்துட்டு இருக்கோம், நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நினைச்சிட்டு இருக்கோம். சோ ஏன்னா எனக்கு வந்து மரியாதை கொடுத்தாதான் நான் இன்னொருத்தவங்களுக்கு மரியாதை கொடுப்பேன். எனக்கு அவங்க அன்பு காமிச்சு என்கிட்ட அவங்க வந்து நல்லா சிரிச்சுட்டு இருந்தாதான் நானும் அவங்களுக்கு சிரிப்பேன். இந்த மாதிரி பிலீஃப் சிஸ்டம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அந்த பிலீஃப் சிஸ்டத்தை நான் மாத்தணும். கத்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க சிரிக்கலனாலும் பரவாயில்ல, அவங்க சிரிச்சாதான் நான் சந்தோஷமா அடையன்றது என்னுடைய பிலீஃப் சிஸ்டம். சோ நம்ம ராஜயோகத்துல நம்ம என்ன ஒரு விஷயம் கத்துக்கிறோம் அப்படின்னா, நான் வந்து கொடுக்கணும் எல்லாருக்கும். ஐ ஆம் த கிவர், நான் தான் கொடுக்கணும். மத்தவங்க கிட்ட நான் எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் நான் எடுத்துட்டு தான் இருப்பேன். மத்தவங்க கிட்ட நான் வாங்கணும் அப்படின்ற ஆட்டிடியூட் வந்தாவே என்னால எதுவும் கொடுக்க முடியாது. இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா, யாருமே எனக்கு எதுவும் கொடுக்க முடியாது எப்பவுமே. ஏன்னா எனக்கு என்ன தேவையோ எல்லாமே என்கிட்டயே இருக்கு. எனக்கு அமைதி வேணும் அப்படின்னா நானே ஒரு அமைதியான ஆத்மா தான். அமைதின்றது என்னுடைய உண்மையான சுரூபம், அன்பும் என்னோட உண்மையான சுரூபம், சந்தோஷமும் உண்மையான சுரூபம், ரெஸ்பெக்ட் மரியாதை எல்லாமே என்கிட்ட இருக்கு. அதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் லவ், செல்ஃப் ஹாப்பினஸ் அப்படின்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா, இதெல்லாம் என்னுடைய ஆத்மாவோட சொத்து. ஆனா நம்ம சின்ன வயசுல இருந்து இப்படி பழகிருக்கும், இந்த மாதிரி எனக்கு வந்து ஒருத்தங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க, என்ன நல்லா புகழ்ந்தாங்க அப்படின்னா நான் சந்தோஷமாயிடுவேன். அப்பதான் என்னோட சந்தோஷம் அனுபவம் பண்ண முடியும். நான் இவ்வளவு ரேங்க் வாங்கினா தான் நான் சந்தோஷப்படுவேன், இந்த வெற்றி அடைஞ்சாதான் எனக்கு சந்தோஷம்ன்றது என் வாழ்க்கையில கிடைக்கும், எனக்கு வந்து அவங்க பார்த்து என்ன சிரிச்சாங்க அப்படின்னா தான் என்ன வந்து அவங்க என்ன விரும்புறாங்கன்னு அர்த்தம், அப்பதான் அவங்க வந்து அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அப்பதான் என்னால அன்பு உணர முடியும் என்கிட்ட அப்படின்னு நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் சின்ன வயசுல. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அன்புன்றது பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம். நானும் அன்புதான், இன்னொருத்தவங்களும் அன்புதான். நான் வெளிப்படுத்துறேன் என்னுடைய ஆக்ஷன்ஸ் மாதிரி நான் வெளிப்படுத்துறேன், அவங்களும் அவங்க ஆக்ஷன்ஸ்ல வெளிப்படுத்துறாங்க. அப்ப அன்பு வந்து வெளிப்படுது. என்னால ஒரு அன்பு வெளிப்படுத்துறேன், இன்னொருத்தவங்களால சிரிக்க முடியல, இன்னொருத்தவங்க அந்த அன்பை வெளிப்படுத்த முடியல அப்படின்னா அதெல்லாம் துக்கம் அடையறதுக்கு ஒரு காரணமே கிடையாது. ஏன்னா அவங்களால அது முடியல, அவங்களோட வீக்னஸ். ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்ப என்கிட்ட வந்து ரொம்ப சகிச்சுக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்கு அப்படின்னா, மேபி என்கிட்ட வந்துட்டு தைரியமா இருக்கக்கூடிய சக்தி இருக்காது. இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப வந்து தைரியசாலி, ஆனா அவங்களால சகிச்சுக்கவே முடியாது எதையும். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆத்மாக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குணம்ன்றது இருக்கு, கெட்ட குணம்ன்றது ஒண்ணு இருக்கு. சோ இதை நான் வந்து தெரிஞ்சுக்கணும், யார் யார்கிட்ட என்ன குணம் இருக்கு, என்ன குணம் இருக்கு, அவங்க கிட்ட என்ன வந்து பலவீனம் இருக்கு, அதுக்கேத்த மாதிரி நான் அவங்க கூட வாழ்க்கையில வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா கோவப்படுறதுக்கு ஒரு காரணமே இருக்காது. கோபம்ன்றது என்ன, ஒருத்தங்க கோவப்படுறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பலவீனம், கோபம்ன்றது ஒரு பலவீனம் தான் சொல்ல முடியும். So because they are unable to tolerate, they are unable to be patient, they are unable to adjust. கோவப்படுறேன்னா நீ சொல்றதுனால ஏத்துக்க முடியல, என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியல, அதனால நான் கோவத்தை வெளிப்படுத்துறேன். அதே மாதிரி அவங்க வந்து ஒருத்தங்க கோவப்படுறாங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா அந்த சோல் இல்ல அந்த மனிதனுக்கு வந்துட்டு ஒரு வீக்னஸ் இருக்கு. அந்த வீக்னஸ் இயலாமையாலதான் அவங்க வந்து அந்த கோபத்தின் மூலமா வெளிப்படுத்துறாங்க. சோ நீங்க வந்து எந்த சிச்சுவேஷன்லாம் யோசிச்சு பாக்கலாம் நம்ம, அதை யோசிச்சு பார்க்கும் போது கண்டிப்பா அதுக்கு பேக்ரவுண்ட் ரீசன் பாத்தீங்கன்னா கோபத்தினுடைய காரணம் அவங்களுடைய ஒரு பலவீனமா இருக்கலாம், இல்ல ஒரு பிலீஃப் சிஸ்டம். நான் நினைச்சேன் அவங்க இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் அவங்க உட்காரணும், இப்படிதான் அவங்க நடந்துக்கணும், உள்ள வந்தோடனே எனக்கு குட் மார்னிங் சொல்லணும், சொல்லலையா கண்டிப்பா நான் வந்து இரிட்டேட் ஆயிடும், நான் அப்செட் ஆயிடுவேன். ஏன், ஏன்னா நான் நினைச்சபடி அவங்க நடந்துக்கல. சோ அவங்க எல்லாரும் நான் நினைச்சபடி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்னுடைய பிலீஃப் சிஸ்டம். அதை நினைக்கிறதுனால என்ன ஆகுது, கஷ்டம் எனக்கு தான் வருது, நான் தான் கோவப்படுத்த வேறுபடுறேன், அப்செட் ஆகிறேன். அவங்களுக்கு ஒரு ஐடியா கூட இருக்காது நீங்க இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சோ இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே நிறைய நம்ம கோவத்தினுடைய ஏன் கோவப்படுறோம், கோவத்தை எப்படி மேனேஜ் பண்றதுனா இதுலயே வந்து அடங்கிறது. சோ இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். என்னோட கோவம் வந்து இன்னொருத்தவங்க கோவத்துக்கும் மேட்ச் ஆகாது. நான் சில விஷயங்களுக்கு கோவப்படுவேன், இன்னொருத்தவங்க இன்னொரு விஷயங்களை கோவப்படுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி வளர்ந்துருக்கும், டிஃப்ரெண்டா வளர்ந்துருக்கும். ஒருத்தவங்க எண்ணங்கள் வேற மாதிரி, ஒருத்தவங்க விருப்பங்கள் வேற மாதிரி, ஒருத்தவங்க ஆசைகள் வேற மாதிரி. சோ அதுக்கேத்த மாதிரி தான் கோவமும் வருது. ஒரு அவங்களுக்கு சுத்தி உள்ள மக்களை பொறுத்தும் கோவம்ன்றது அடங்கியிருக்கு. சோ ஏன்னா என்னுடைய என்வாயர்மெண்ட்ல வந்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதே மக்கள் அவங்க என்வாயர்மெண்ட்ல இருக்க மாட்டாங்க. ஆனா கோவப்படுற விஷயங்கள் வந்து சில பேருக்கு வந்து ஒன்னா மேட்ச் ஆகலாம். சில பேருக்கு வந்து பொய் சொன்னா சுத்தமா பிடிக்காது, சுத்தமா நான் பொய்ய மட்டும் ஹேண்டிலே பண்ண முடியாதனால நான் கண்டிப்பா டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். சோ அது வந்து அவங்களுடைய கோபத்தினுடைய ட்ரிகர். சோ இது நம்ம ஒவ்வொருத்தவங்களும் வந்து, நான் எனக்கு என்ன ட்ரிகர், என்னுடைய பிலீஃப் சிஸ்டம்ஸ் என்னென்ன, நான் எதெல்லாம் வந்து மனசுல புடிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கேன், அந்த விஷயங்களை நான் மாத்திட்டேன் அப்படின்னாவே என்னால வந்து அந்த கோபத்துல இருந்து ஈஸியா வந்து வெளில வந்துடும். எக்ஸாம்பிள், ஒரு டிப்பிக்கலா ஒரு மாதிரி ஒரு மாமியார் மருமகள் இருக்காங்க அப்படின்னா, ஒரு மாமியார்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது ஒரு மருமகளுக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதே மாதிரி மருமகளுக்கும் இப்படிதான் என்னுடைய மருமகள்னா இப்படிதான் இருக்கணும், மாமியாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே ஒரு ஒரு மைண்ட்ல ஒரு மைண்ட் செட்டோட வச்சிருப்பாங்க. எப்ப அந்த மைண்ட் செட் வந்து நிஜமா வராங்க, நிஜமா அவங்க கல்யாணம் ஆகி மருமகள் வீட்டுக்கு வராங்க அப்படிங்கும்போது அவங்க மைண்ட்ல வச்சிருப்பாங்க என் மருமகள் இப்படிதான் இருக்கணும். ஆனா நேரா வரக்கூடிய மருமகள் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்தா கூட உடனே என்ன ஆயிடுவாங்க, உடனே அப்செட் ஆயிடுவாங்க. உடனே அவங்க வந்து நான் நினைச்ச மாதிரி இவங்க இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க வெளியில. ஆனா உள்ளுக்குள்ள கோவத்தினோட காரணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஏன்னா அவங்க மருமகள் வந்து காலை எழுந்தோடனே காஃபி போட்டு இப்படி எல்லாம் எடுத்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. வர மருமகள் வந்துட்டு வேற ஏதாவது வேற சமயத்திலயோ இல்ல அவங்க அதை செய்யல அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து மருமகள் வந்து பிடிக்காது, இல்ல அவங்க வந்து அந்த வெறுப்பு வர ஆரம்பிக்கும், இல்ல வந்து நான் நினைச்ச மாதிரி கிடைக்கல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்ப அந்த ஃபீலிங்னுடைய அதான் ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, நான் நினைக்கிறது வந்து நடக்கல அப்படின்ற போது நான் அதை வந்து வெறுப்பா வந்து இல்ல சண்டையாவோ இல்ல வந்து முகத்தின் மூலமாவோ அவங்களை அவாய்ட் பண்ணியோ நான் வந்து வெளிப்படுத்துறேன். ஸோ இன்னொன்று கோ, இது வந்து ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். அதே போல எல்லாமே, அதாவது எல்லா ரிலேஷன்ஷிப்ஸும் பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். என்னுடைய ஹஸ்பண்டா இப்படிதான் இருக்கணும், ஒய்ஃப்னா இப்படி இருக்கணும், குழந்தைங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட் நம்ம சின்ன வயசுல இருந்தே டெவலப் பண்ணிருக்கோம், இல்ல வந்து படத்திலயோ இல்ல வந்து ஸ்டோரிஸ்லயோ இல்ல நம்ம ஜென்ரலா நம்ம என்னெல்லாம் கத்துக்கிறோமோ அதன்படியே நம்ம எல்லாரும் ஒரு மைண்ட்ல இமேஜை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். அந்த இமேஜ் எப்ப லைவ் இமேஜோட மேட்ச் ஆகலையோ அப்பதான் நம்மளுக்கு வந்து கோபம்ன்றது ரொம்ப அதிகமா வருது. இதே கோபம் வந்து என்ன ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கோவப்படும், எக்ஸாம்பிள் நியூலி மேரீட் லைஃப் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் கோபம் வராது உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இல்ல வைஃப் கிட்டே. ஆனா ஸ்லோ மெது மெதுவா சில ஆக்டிவிட்டிஸ் வந்து நான் எப்போ உங்களோட இந்த இமேஜோட மேட்ச் ஆகலையோ அப்ப என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா கோபம் டெவலப் ஆகி அப்போ வந்து ஒரு நாள் வந்து கண்டிப்பா நீங்க வந்து கோபம் வந்து சொன்னா இப்படிதான் அப்படின்றது கண்டிப்பா லைஃபே வந்து ஒரு டென்ஷனான கோபப்பட்டுட்டே இருப்பீங்க ஹஸ்பண்ட் கிட்ட. என்ன என்ன ஆயிடும், அந்த கோபம்ன்றது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. ஏன்னா டெய்லி கோபப்பட்டு கோபப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வச்சு 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 டெய்லி அதை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி ஹேபிட்ல இருந்து அப்போ நேச்சர் ஆயிடுது. கண்டிப்பா நேச்சர் என்னுடைய செகண்ட் நேச்சர் ஆயிடுது கோபப்படுறது, என்னோட ஹஸ்பண்டா இப்படிதான் அது அப்படின்றது இதுவாயிடு. அதே போல வைஃபா அப்படின்னா இவங்க அப்படிதான் இருப்பாங்க, அது அவங்க திட்டிகிட்டே இருக்கிறது இல்ல சண்டை போட்டுட்டு இருக்கிறது இல்ல கோச்சிக்கிறது இதெல்லாம் வந்துட்டு ஸ்லோலி டெவலப் ஆயிடும். டெவலப் ஆகி அது ஒரு நேச்சர் ஆகும். அப்ப நீங்க என்னதான் நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது, ஏன்னா உங்களுடைய செகண்ட் ஹேபிட் ஆயிடுது, ரொம்ப ஆட்டோமேட்டிக் ஒரு விஷயமா ஆயிடுது. ஸோ ஆனா இதெல்லாம் கூட நம்ம வந்து மெடிடேஷன்ல ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம பொறுமையா இருந்து இந்த காரணம் எல்லாம் கண்டுபிடிச்சு என்னுடைய பிலீஃப் சிஸ்டம்ஸ் எல்லாம் என்னன்னா பார்த்து என்ன அவேர்னஸ்ல கொண்டு வந்தேன் அப்படின்னாவே பாதி கோபம் வந்து போயிடும், இதுல இருந்தே வந்து ஈஸியா நீக்கிடலாம். ஸோ இன்னொரு விஷயம் அப்படி என்ன, கோபத்துல என்ன அப்படின்னா கோபம் வந்து ரெண்டு விதமா இருக்கு அப்படின்னு இருக்கு. ஒன்னு வந்து ஆக்டிவ் ஆங்கர் சொல்லுவோம், இன்னொன்று வந்து பாசிவ் ஆங்கர். ஸோ ஆக்டிவ் ஆங்கர் அப்படின்னா கோபத்தை வந்து வெளிப்படுத்திடுறது, என்ன கோபப்பட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ்ல காமிச்சிருவாங்க, இல்ல வந்து புக்ஸை தூக்கி போடுவாங்க, இல்ல வந்து ஃபாஸ்டா நடந்துருவாங்க, இல்ல டோரை போய் சாத்திடுவாங்க. அது கோபம், அவங்க கோபப்பட்டிருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அது வந்து ஆக்டிவ் ஆங்கர். பாசிவ் ஆங்கர்ன்றது ஒருத்தவங்க கோபப்படுறாங்கன்றது யாருக்குமே தெரியாது, அந்த அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எக்ஸாம்பிள் வந்து அவாய்ட் பண்றது, இப்ப பாசிவ் ஆங்கர் அப்படின்னா எனக்கு பாசிவ் ஆங்கர் இருக்குன்னா நான் அவங்களை வந்து அவாய்ட் பண்ணேன், அவங்க கை கான்டாக்டே நான் வைக்க மாட்டேன், அவங்க நான் பார்க்கவே மாட்டேன், அவங்க பின்னாடி நான் வந்து நிறைய விஷயங்கள் செய்வேன், அதாவது காசிப்பிங் செய்வேன், அவங்களை பத்தி பின்னாடி பேசுவேன், கமெண்ட் அடிப்பேன், அவங்களுக்கு பின்னாடியா நான் வந்து அவங்களை வந்து நான் தாக்குவேன். ஸோ அது வந்துட்டு பாசிவ் ஆங்கர் அப்படின்னு சொல்லுவேன். பாசிவ் ஆங்கர் இருக்கவங்க வந்து வெளிப்படுத்தவே மாட்டாங்க, அவங்களுக்கு கோபம் இருக்கு, நேரா நல்லா பேசுவாங்க, ஸ்மைல் பண்ணுவாங்க, எல்லாமே ஐயோ நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களை அவங்களுக்கு பிடிச்சிருக்காது, அவங்க வந்து அந்த அதாவது உங்களை வந்து ஒரு ஃப்ரெண்டாவும் வந்து நினைக்க மாட்டாங்க, உங்களுக்கு வந்து கெடுதல் செய்யலாம் இல்ல எதுவுமே செய்யாம விட்டுடலாம் கூட. அது வந்து பாசிவ் ஆங்கர். நம்ம லைஃப்ல வந்து இந்த ரெண்டு விதமான மக்களையும் நம்ம பாத்துருப்பீங்க, ஒருத்தங்க வந்து ஆக்டிவ் ஆங்கர், அவங்க கோபப்பட்டாங்கன்னா தெரிஞ்சிடும், ஓகே அவங்க கோவமா இருக்காங்க, பாஸ் கோவமா இருக்காரு, கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம், மூட் ஆஃப் இருக்காருன்னு போவோம். ஆனா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கோபத்தை உள்ள அடக்கி வச்சிருப்பாங்க, ஏன்னா வந்து அவங்களால வந்து அதை வெளிப்படுத்த முடியாது, அதனால ஏன்னா வெளிப்படுத்தினா வந்து பிரச்சனையாகுமோ இல்ல அவங்க இமேஜ் போயிடலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க கோவப்படாம இருக்கலாம், கோவப்படுறது வந்து காமிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்றோம் அப்படின்னா, ஆக்டிவ் ஆங்கர் இருக்கவங்க இந்த வெளிப்படுத்தியா கோவத்தை காமிக்கிறவங்க அப்படின்னா மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்க மாட்டாங்க, யூஸ்வலி வந்து மென் இருப்பாங்க, அதாவது ஆண்கள் வந்து அப்படி இருப்பாங்க, வந்து தெரிஞ்சிடும் சண்டை போடுவாங்க இல்ல வந்து அடிச்சிருவாங்க இல்ல வந்து கத்திடுவாங்க. ஸோ இது நமக்கு தெரியும், ஏன்னா அவங்களுக்கு வந்து அத்தாரிட்டி இருக்கு. பெண்களும் இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே இருப்பாங்க. இப்போ பாசிவ் ஆங்கர் பாத்தீங்கன்னா அதுல வந்து விமன் இருப்பாங்க, யூஸ்வலி பெண்கள் இருப்பாங்க யூஸ்வலி. ஏன்னா அவங்க வந்து வெளிப்படுத்த முடியாது, ஹஸ்பண்ட் கிட்ட காமிக்க முடியாது, இல்ல மாமியார் கிட்ட சொல்ல முடியாது, இல்ல நாத்தனார் கிட்ட சொல்ல முடியாது, இல்ல காமிச்சா வந்து பிரச்சனை ஆயிடும் அப்படின்றது. அதனால அவங்க அடக்கி அடக்கி உள்ளுக்குள்ளேயே வச்சு வச்சு ப்ரெஷரைஸ்டா வைப்பாங்க. ஸோ பாசிவ் ஆங்கரா இருக்கவங்க வந்து ரொம்ப வந்து உள்ள வந்து அழுத்தி அழுத்தி வைக்கிறதுனால கண்டிப்பா வந்து டிப்ரெஷன் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. பிளட் ப்ரெஷர் உடைய லோ பிளட் ப்ரெஷர் அந்த மாதிரி சில உடல் நோய்களும் வரும். அது ஆக்டிவாக இருக்கவங்களுக்கும் நோய்கள் வரும், அது வந்து ஹை பிளட் ப்ரெஷர் அந்த மாதிரி, ஆன்சைட்டி அந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும். ஆனா பாசிவ் ஆங்கர் என்ன அப்படின்னா அவங்களால வந்து இந்த மாதிரி ரொம்ப உள்ள ப்ரெஷர் பண்ணி வைக்கிறதுனால அவங்களால வந்து ரொம்ப வந்து வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களோட காரணங்கள் வந்து வேற மாதிரி. ஏன் வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, ஒண்ணு தைரியம் கிடையாது, ரொம்ப பயப்படுறாங்க சொன்னா இதாயிடுமோ அதாயிடுமோ. இன்னொன்னுதான் அவங்களோட இமேஜ், நான் சொன்னா என்ன ஆயிடும், ஐயோ காமிச்சனா வந்து என்னை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு இமேஜ் காரணமா இருக்கும். இன்னொன்னு ரொம்ப வந்து பயம், தைரியம் இல்லாதால பயம் நேச்சுரலா இருக்கு அவங்களுக்கு. ஆக்டிவ் ஆங்கர் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னொருத்தவங்க என்ன நினைக்கிறாங்கிறது கண்டிப்பா வந்து கவலையப்பட மாட்டாங்க. நான் வந்து என்னோட எது நடக்கணும் நான் வந்து சொல்லுவேன், உனக்கு பிடிச்சாரு பிடிக்கலனா போ அந்த மாதிரி இருப்பாங்க. ஆக்டிவ் ஆங்கர் வந்து தே டோன்ட் கேர், அவங்க வந்து மத்தவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க, ஹர்ட் ஆகுது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் உள்ள வச்சுக்க முடியல, நான் வெளில காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி. ஆனா பாசிவ் ஆங்கர் பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா வந்து மத்த ஃபீலிங்ஸ் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஐயோ இன்னொரு சில விஷயங்கள் வந்து நான் சொன்னா அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடும் அப்படின்னு பாக்குறவங்களும் இருக்காங்க. ஆனா இன்னொருத்தங்களை காப்பாத்த போய் தன்னையே அவங்க வந்து அழிச்சுக்கிறாங்க. ஏன்னா உள்ள எது இருந்தாலும் ஆங்கர் வந்து நம்ம ரொம்ப சப்ரஸ் பண்றோம் இல்ல வந்து ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படின்னாலும் பிரச்சனை தான். ஆனா என்ன பண்ணும், அதுக்குதான் ஆங்கர் வந்து மேனேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அழுத்தி வைக்கவும் முடியாது, அப்படியே வந்து கோவப்படுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் வெளில வந்து வெளியில தள்ளிடவும் முடியாது. ஏன்னா ரெண்டுமே வந்து ஹார்ம்ஃபுல். அந்த கோவத்தினுடைய ரூட் காஸ் கண்டுபிடிச்சு நம்ம அதை ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா அதை டிரான்ஸ்பர் பண்ணிடுறோம், அந்த எனர்ஜியை மாத்திட்டோம் அப்படின்னா கோவத்தை வந்து ஒரு சக்தியாவோ இல்ல வந்து ஒரு என்தூசியாசமாவோ இல்ல ஒரு நல்ல ஒரு மன்னிக்கக்கூடிய சக்தியா நம்ம மாத்திட்டோம், எனர்ஜியா மாத்திட்டோம் அப்படின்னா ஆங்கர் வந்து நம்மளுக்கு எந்த இதுமே ஆங்கரே வராது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்டிவ் ஆங்கர் வந்து என்ன பண்ணணும், ஆக்டிவ் அந்த ஆங்கர் இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் தாட் திங்க் ஆக்ட், இது வந்து அவங்களோட சொல்யூஷன். ஆக்டிவ் ஆங்கர் இருக்கவங்க வந்து எதுவுமே எந்த ஒரு விஷயம் வெளியில வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் சைலன்ஸ், நான் வந்து சொல்லணுமா பிடிக்கலையா ஓகே ஒரு நிமிஷம் ஹோல்ட், உங்க மனசுக்குள்ளேயே ஓகே ஒரு நிமிஷம் நான் அது பாஸ் பண்றேன், இது வந்து நாளைக்கு சொல்லலாம் இல்ல இன்னொரு 10 minutes கழிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன், இல்ல ஒரு காலையில பாத்தீங்களா ஓகே நான் மத்தியானமா சொல்றேன், ஒரு இமெயில் வருதா டெக்ஸ்ட் வருதா கால் வருதா இவங்க கிட்ட பேச எனக்கு பிரச்சனையாக தோணுதா ஓகே நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன் அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இமோஷன்ஸ் வந்து அப்படியே அடங்குது. எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் உடனே வந்து நம்ம ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண சக்தியே கிடையாது, ஏன்னா அது ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு போயிடுது. ஆனா நான் எந்த விஷயம் வந்தாலும் ஒரு நிமிஷம் இல்ல பாஸ் நான் ஹோல்ட் பண்ண போறேன் இப்ப செய்ய போறதுல கொஞ்ச நேரம் கழிச்சு எந்த விஷயங்கள்லாம் தள்ளி போட முடியுமோ தள்ளி போட்டு அதை கொஞ்சம் யோசிச்சு நான் பொறுமையா செஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பா என் கோபத்தை வந்து நான் வந்து தணிக்க முடியும். அனாவசியமா நான் மத்தவங்களை யாருக்கும் துக்கம் கொடுக்காம அன்னெசரி கார்மிக் ரிலேஷன்ஷிப்ஸ் அதாவது கர்ம பந்தனங்களையும் நான் வந்து யாருக்கிட்டையும் உருவாக்காம என்னால காப்பாத்திக்க முடியும். பாசிவ் ஆங்கர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் வந்து தன்னை தானே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கலாம். நான் வந்து சரி என்ன எதாவது எனக்கிட்டே வருதா ஓகே எனக்கு இது வந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த பிரச்சனை இருக்கு, நான் வந்து தன்னுக்குள்ளே அடக்கிக்கிறதுக்கு பதிலாக சரி நான் கோவப்படக்கூடாது நல்ல விஷயம், ஆனா அட் த சேம் டைம் எனக்குள்ள வரக்கூடிய பிரச்சனை இல்ல என்ன கன்ஃபியூஷன் இல்ல எனக்கு வந்து இது நடக்குது அவங்க கிட்ட நான் வெரிஃபை பண்ணும் அவங்க இப்படி பண்றதே என்னால வந்து ஏத்துக்க முடியல அப்படின்னு கண்டிப்பா நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். நான் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னாவே ஷேரிங். ஸோ நான் வந்து அந்த ஒரு ஃபீலிங்க உள்ள இருந்து கொஞ்சம் கொண்டு வந்து என்னை என்கரேஜ் பண்ணி நல்ல ஒரு சுச்சுவேஷனா பார்த்து அந்த பர்சன் கிட்டேயோ இல்ல அந்த சுச்சுவேஷன்லயோ நான் வந்து அவங்க கிட்ட நான் சொல்றேன் கம்யூனிகேட் பண்றேன், பொறுமையா நான் கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது வந்து என்னால வந்து கேட்க முடியும். பிளஸ் இதை கேட்டு அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்றதுனால மன அழுத்தம் வர வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஆங்கர் பாசிவ் ஆங்கரா ஒருத்தவங்களை அவாய்ட் பண்ணி அவங்கள பார்த்து பயப்பட்டு அவங்கள பனிஷ் பண்ணும் அப்படின்ற காரணமும் வந்து இல்லாம போயிடும். ஸோ இது வந்து பாசிவ் ஆங்கர் மக்கள் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆங்கர் ரெண்டு விதமான ஆங்கரையும் வந்துட்டு நம்ம வந்து ஈஸியா வந்து மேனேஜ் பண்ணி நம்ம ஆங்கரே இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து கண்டிப்பா உருவாக்க முடியும். ஆனா இது வந்து ஒரு நாள் வேலை கிடையாது, இல்ல மாசம் வேலை கிடையாது. நம்ம கான்ஸ்டன்ட் அட்டென்ஷன் வச்சு எவ்வளவு தூரம் நம்ம அவேர்னஸ் ஆகி செல்ஃப் ஹோம் ஒர்க், எவ்வளவு தூரம் என் மேலேயே நான் ஒர்க் பண்றோனோ, எவ்வளவு தூரம் என்குள்ளேயே நான் அப்சர்வ் பண்ணி டெய்லி நான் வந்து என்ன அப்சர்வ் பண்ணி என்னென்ன விஷயங்கள் என்ன பண்ணுச்சு, நான் எப்படி என்ன மாத்திக்கலாம், எது உண்மை அப்படின்லாம் நான் வந்து பார்த்து என்ன அனலைஸ் பண்ணி செய்யும் போது கண்டிப்பா வந்து ஈவென்ச்சுவலா அந்த கோபத்தினுடைய தாக்கம், கோவப்படுற ஒரு ஃப்ரீக்வன்சி, நான் டெய்லி கோவப்படுறதுக்கு பதிலாக என்னைக்கோ ஒரு நாள் கோபத்தேன், அந்த மாதிரி ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா கோபமே என் வாழ்க்கையில இல்லாம நான் ஒரு அமைதியான ரொம்ப பொறுமையான ஆத்மாவா வந்து பொறுமையான மனிதனா என்னால வந்து மாற முடியும். ஓகே, ஓம் சாந்தி, தேங்க்யூ.